அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அந்நாட்டு அரசு முறையான விசாரணையை மேற்கொள்ளாத நிலையில் அது தொடர்பான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தப் போவதாக பிரிட்டிஷ் பிரதமர் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள், இலங்கையில் இந்த ஆண்டு கூட தமிழர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளால் பாலியல் வல்லுறவு உள்ளிட்ட பலவிதமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறும் புகார்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு,
ஒரு ரூமுக்குள்ளே போட்டாங்க, போட்ட உடனே மாறி மாறி இந்த அந்த காவலுக்கு நிற்கிறவங்களே என்னை நான் நித்திர கொள்ள விடாமலே முதல் நாளே என்னை ரேப் பண்ண தொடங்கிட்டாங்க. பின்ன அடுத்த நாளும் பிடிக்கவும் வந்து அதே வீட்டில்.
இலங்கையின் தென்னிலங்கை மீனவர்கள் அந்நாட்டின் வடகரலில் மீன் பிடிப்பதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் இன்று நடத்திய ஆர்ப்பாட்டம் குறித்த செய்திகள்,
ஆனால் தென்பகுதி மீனவர்கள் எவ்வித அனுமதியுமின்றி ஒட்பார் பகுதிகளில் மீன் பிடிப்பதற்கு 20-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்துவிட்டது. பருவகாலம் தொடங்குவதனால் இனித்தான் அதிக அளவில் வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
ஈரானின் அணுசக்தி திட்டம் பற்றிய பேச்சுகளில் தீர்க்கப்பட வேண்டிய பல முக்கிய பிரச்சனைகள் இன்னும் எஞ்சியிருப்பதாக அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜோன் கெரி கூறியிருக்கிறார். ஜெனீவாவில் போயிறங்கியதும் அவர் கருத்து வெளியிடும்போது இணக்கம் எதுவும் இதுவரை ஏற்படவில்லை, ஆனால் எல்லோரும் இதற்காக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஈரானின் சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் பற்றி ஜெனீவாவில் இன்று நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய திருப்பம் ஏற்படலாம் என்று ஈரானோடு பேசி வரும் உலக வல்லரசுகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜோன் கெரியும் பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் தத்தம் நிகழ்ச்சி நிரல்களை மாற்றியமைத்துக் கொண்டு ஜெனீவா மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள்.
இதனிடையே ஈரானுடனான உத்தேச அணுத்திட்ட உடன்பாட்டை தாங்கள் முழுமையாக நிராகரிப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பென்யாமின் நெத்தன்யாஹு தெரிவித்துள்ளார்.
Israel utterly rejects it, and what I'm saying is shared by many, many in the regions, whether or not they express it publicly. Israel is not obliged.
இந்த நூற்றாண்டிலேயே மிகவும் சாதகமான ஒரு உடன்பாடு ஈரானுக்கு கிடைத்துள்ளது போல தோன்றுகிறது என்றும், தம்மீதான தடைகள் தளர்த்தப்படுவதற்கு ஈரான் ஏதும் திருப்பித் தரவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக டெல் அவிவ் நகருக்கு நெத்தன்யாஹு வந்திருந்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்காக ஜெனீவா சென்ற ஜான் கெரி சிறிது நேரம் டெல் அவிவில் தங்கிச் சென்றார். ஈரானுடனான் எந்த ஒரு மோசமான உடன்பாட்டையும் தாங்கள் செய்து கொள்ள மாட்டோம் என்றும், அந்த பிராந்தியத்தில் உள்ள தமது நண்பர்களை அமெரிக்கா கைவிடாது என்றும் நேற்றுதான் கெரி தெரிவித்திருந்தார். அதேபோல ஈரானின் அணுத்திட்ட செயல்பாடுகள் காரணமாக அமெரிக்காவின் நலன்கள் பாதிக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் கூறியிருந்தார்.
யுனெஸ்கோ எனப்படும் ஐநாவின் கல்வி கலாச்சார நிறுவனத்திற்கு அமெரிக்காவினால் செலுத்தப்பட வேண்டிய கடன் தொகை 2 வருடங்களாக செலுத்தப்படாத காரணத்தால் அமெரிக்காவின் வாக்குரிமை தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. யுனெஸ்கோவில் பாலஸ்தீனியர்களுக்கு உறுப்புரிமை வழங்கப்பட்ட காரணத்தால் அமெரிக்கா தனது கட்டணத்தை செலுத்த மறுத்து வருகிறது. பாலஸ்தீனம் என்று ஒரு நாடு இருப்பதை அங்கீகரிக்கும் ஒரு ஐநா அமைப்பில் தாங்கள் உறுப்புரிமை வகிக்க முடியாது என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது. யுனெஸ்கோவின் வரவு செலவு திட்டத்தில் 1/5 தொகை அமெரிக்காவினால் செலுத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் நாடும் இதே காரணத்திற்காக தான் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாமல் விட்டிருக்கிறது. இதனால் யுனெஸ்கோவில் தனது வாக்குரிமையை இஸ்ரேல் ஏற்கனவே இழந்திருக்கிறது.
பாலஸ்தீனத்தின் முன்னாள் தலைவர் யாசர் அராஃபாத்தின் மரணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் அந்நாட்டின் குழு ஒன்று இஸ்ரேலை மட்டுமே தாங்கள் சந்தேகிக்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளது.
البولونيوم او غير البولونيوم انا ليس مهما عندي ان اقول ان ما انا ياسر عرفات مات بالبولونيوم او باي شيء
கடந்த 2004 ஆம் ஆண்டு காலமான யாசர் அராஃபத் வயது காரணமாகவோ உடல்நல குறைவு காரணமாகவோ அல்லது இயற்கையாகவோ மரணமடையவில்லை என்பதையே தற்பொழுது வெளியாகியுள்ள அறிவியல் அறிக்கைகள் காட்டுகின்றன எனவும் அந்த பாலத்தின குழுவினர்கள் கூறியுள்ளார்கள். அவரது மரணம் தொடர்பான முழுமையான உண்மைகள் தெரியும் வரை தமது விசாரணைகள் தொடரும் எனவும் அந்த குழு தெரிவித்துள்ளது.
பிரான்சின் சமூக நலன் அமைப்பை பாதிக்காமல் தங்களால் முடிந்த அளவு சேமிப்புகளை வரவு செலவு திட்டத்தில் தமது பிரெஞ்சு அரசு மேற்கொள்ளும் என்று அதிபர் பிரான்சுவா ஒலாண்டே கூறியிருக்கிறார். பிரான்ஸ் நாட்டின் கடன் பெறும் தகமை ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் நிறுவனத்தால் குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிபர் இக்கருத்துக்களை வெளியிட்டார். வரவு செலவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வரிகளை குறைக்கவோ செலவுகளை கட்டுப்படுத்தவோ போதுமான அளவு பிரான்ஸ் செய்யவில்லை என்று பிரெஞ்சு அரசாங்கத்தை அந்த நிறுவனம் கண்டித்திருந்தது.
இந்த ஆண்டு இதுவரை உலக அளவில் வீசியுள்ள கடும் புயல் பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதியை தாக்கி பெரும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஹயான் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் முதலில் சமார் மற்றும் லேட் தீவுகளை தாக்கியது. அப்பொழுது காற்றின் வேகம் மணிக்கு 350 கிலோமீட்டர் வரை இருந்தது என்று வானிலை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாகவே இது மிகப்பெரும் கடும் புயலாக சித்தரிக்கப்பட்டுள்ளது.
செய்தி அரங்கத்தில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அந்நாட்டு அரசு முறையான ஏற்கத்தக்க விசாரணையை மேற்கொள்ளாத நிலையில் அது தொடர்பான சர்வதேச விசாரணையை தாம் வலியுறுத்தப் போவதாக பிரிட்டிஷ் பிரதமர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் பூபாலரத்னம் சேவகன்.
இலங்கையில் நடந்ததாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் சுயாதீனமான சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியிருக்கின்றார். காமன்வெல்த் மாநாட்டுக்காக இலங்கை செல்லும் தருணத்தை பயன்படுத்தி அங்கு பலதரப்பட்டவர்களுடன் இதனைத்தான் பேசுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுகுறித்து பேசியிருக்கின்ற பிரதமரின் சார்பில் பேசவல்ல அதிகாரி ஒருவர், இலங்கை குற்றங்கள் தொடர்பில் சுயாதீனமான விசாரணை ஒன்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கின்றோம். ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை. ஆகவே சுயாதீனமான ஒரு விசாரணை நடக்காத பட்சத்தில் அங்கு சர்வதேச விசாரணை அவசியமாகின்றது என்று பிரதமர் நம்புகின்றார் என்று கூறியிருக்கின்றார். அதேவேளை பிரிட்டிஷ் பிரதமரை சந்தித்த லண்டன் வாழ் தமிழர்களின் பிரதிநிதிகள் பலரும் அவர் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் லண்டனில் வெளியாகின்ற தமிழ் கார்டியன் பத்திரிகைக்கான கட்டுரை ஒன்றில், தாங்கள் எதிர்பார்ப்பது மாற்றத்தையே என்று கூறியிருக்கின்ற பிரதமர் டேவிட் கேமரன் அவர்கள், காமன்வெல்த் மாநாட்டை பரிஷ்கரிப்பதால் அதனை அடைய முடியாது என்றும், இலங்கைக்கு சென்று அனைத்து சர்வதேச அவதானமும் அந்த நாட்டை சூழ்ந்திருக்கும் ஒரு நிலையை பயன்படுத்தி ஒரு வெளிப்படையான கலந்துரையாடலை இந்த விடயம் தொடர்பில் அங்கு நடத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். அதேவேளை இலங்கைக்கு செல்லும் பட்சத்தில் வடக்கே யாழ்ப்பாணத்துக்கு பிரிட்டிஷ் பிரதமர் விஜயம் செய்ய வேண்டும் என்று தமிழர்களின் பிரதிநிதிகள் அவரை கேட்டிருக்கின்றார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் டேவிட் கேமரன் அங்கு தான் செல்ல முயற்சிப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார். இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வது என்பது பிரிட்டிஷ் பெருமானங்களுக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ செய்யும் துரோகமாக ஆகாது என்றும், வெற்றி கொள்வதற்கான வழி அதுவே என்றும் டேவிட் கேமரன் கூறியிருக்கின்றார்.
பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் இவ்வாறு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்த சர்வதேச விசாரணையை கூறியிருப்பது பற்றி இலங்கை அமைச்சர் ஹைல ரம்புக்கவெல்ல அவர்களிடம் பிபிசி சந்தேஷியா கேட்டபோது, கேமரன் எதையும் கோரலாம், அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் இலங்கை அரசுதான் அதை செய்வதா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் என்று தெரிவித்திருக்கிறார். இதேவேளை இலங்கையின் வடபகுதியின் தற்போதைய நிலவரங்களை நேரில் பார்த்து அறியும் முயற்சியில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் அந்த பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவடைந்த பின்பும் அவுஸ்திரேலியாவில் அகதிகளாக தஞ்சமடைவதற்கு மக்கள் ஓடி வரும் வகையில் இலங்கை அரசாங்கத்தின் ஆட்சி கொள்கைகள் அமைந்திருப்பதாக கருதப்படுகின்றது என்று வடபகுதிக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று வவுனியாவுக்கு வருகை தந்திருந்த அவுஸ்திரேலிய செனட் சபை உறுப்பினராகிய லீ ராயனான் அம்மையார் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். நியூசிலாந்து நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேன் லோகி அம்மையாரும் இவருடன் வருகை தந்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரையும் வடமாகாண அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சிலரையும் இவர்கள் இருவரும் இன்று வவுனியாவில் சந்தித்து கலந்துரையாடினார்கள். மனித உரிமை மீறல் தொடர்பில் பலவித குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கின்ற போதிலும் பொதுநலவாய மாநாட்டின் தலைமை பொறுப்பை இலங்கை ஏற்க உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் போர் நடைபெற்ற பிரதேசங்களில் உண்மையான நிலைமை என்ன என்பதை கண்டறிவதற்காகவே இந்த விஜயத்தை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக ஆஸ்திரேலிய செனட் சபை உறுப்பினர் லீ ராயனன் அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார்.
In Australia, there is growing concern about how the Rajapaksa regime works and how many of their policies are forcing people to seek asylum in Australia.
ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோருமாறு இலங்கை மக்களை துரத்தும் வகையில் ராஜபக்ச அரசாங்கத்தின் சில கொள்கைகள் அமைந்திருக்கின்றன. இந்த நிலையில் அந்த ஆட்சியில் என்ன நடக்கின்றது என்பது குறித்து அங்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படுகின்றது. நாங்கள் அகதிகளை வரவேற்கின்றோம், அது எங்களுடைய பொறுப்பு. அதனை எங்கள் அரசாங்கமும் சமூகமும் சரியான முறையில் மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் ராஜபக்ச அரசாங்கம் சட்டபூர்வமான அங்கீகாரம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு பொதுநலவாய மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ளும் என்ற பின்னணியில் உண்மையில் இங்கு என்ன நடக்கின்றது என்பதை கண்டறிவதற்காகவே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்றார் ஆஸ்திரேலிய செனட் சபை உறுப்பினராகிய லீ ராயனோன் அம்மையார் அவர்கள். இங்கு கண்டறிகின்ற நிலைமைகளை தங்கள் நாடாளுமன்றங்களில் தாங்கள் இருவரும் தெரிவித்து தமது அரசாங்கங்கள் சரியான நிலைப்பாட்டை எடுத்து செயற்படுவதற்கு உதவுவதே தமது நோக்கம் என்றும் லீ ராயனோன் அம்மையார் அவர்களும் ஜேன் லோகி அம்மையார் அவர்களும் தெரிவித்தனர். வவுனியா சந்திப்பை முடித்துக் கொண்டு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கும் இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவண பவன் அவர்களுடன் சென்று அங்கு பலரையும் சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் இந்த ஆண்டு கூட தமிழர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளால் பாலியல் வல்லுறவு உள்ளிட்ட பலவிதமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறும் புகார்கள் குறித்த ஒரு பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் பிரான்சிஸ் ஹாரிசன். தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இலங்கை என்ற சொர்க்கபூமி ஒரு கொண்டாட்ட மனோநிலையில் இருக்கின்றது. அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டுக்காக அங்கு எல்லா ஏற்பாடுகளும் நடக்கின்றன. இதனை பயன்படுத்தி வணிக தொடர்புகளை பல நாடுகளுடன் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் முயல்கின்றது. அது மனித உரிமைகளை பற்றி பேச தயாராக இல்லை. ஆனால் இலங்கையில் இறுதிப்போரில் நடந்த விடயங்களில் சர்ச்சையில் இருந்து அதனால் வெளியே வருவது சிரமமாகத்தான் இருக்கப் போகின்றது. போரின் இறுதி மாதங்களில் இலங்கை அரசாங்கமும் விடுதலை புலிகளும் போர்க்குற்றங்களையும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் மறுத்து வருகின்றது. இலங்கை போரில் வளமைக்கு மாறான விடயம் என்னவென்றால், அந்த போரில் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்களும் ஆண்களுடன் சேர்ந்து போரிட்டார்கள் என்பதாகும். இலங்கை போரின் பொழுது இலங்கை இராணுவத்தினரால் தமிழ் பெண்கள் பாலியல் வன்செயல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அந்த போர் நடந்த காலம் முழுவதும் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருந்தன. ஆனால் அத்தகைய பாலியல் வன்செயல்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் போருடன் முடிந்துவிடவில்லை. இந்த வருடத்தில் கூட பாதுகாப்பு படையினரால் தாம் தடுப்பு காவலில் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக ஆண்களும் பெண்களுமாக 12 பேர் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள்.
பொம்பளை போன அப்புறம் அவர் நின்று கதவு பூட்டைகள் எனக்கு விளங்கிட்டு 3 நாளைக்கு ஒருக்கா எனக்காண்டி இதை செய்யலை. எனக்கு இதை இப்படி ஒரு நடக்கக்கூடாது, இதுக்காண்டி தான் இதை வந்து செய்ய.
இவர்களில் பலரது குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்கனவே நடுநிலை மருத்துவர்களின் அறிக்கையும் கிடைத்திருக்கின்றது. இவர்களில் ஒருவரான நந்தினி நேரடியாக தொலைக்காட்சியிலேயே தோன்றி தான் அனுபவித்த கொடுமைகளை விளக்குகின்றார்.
5 பேர் 6 பேர் வந்தவங்க மேலே என்னோட கதைக்க போகிறேன்னு சொல்லி அம்மாவை விட இல்லைன்னு கதைக்கிறதுக்கு என்னோட அம்மாவை இழுத்து தள்ளி இழுத்தி போட்டு என்னை இழுத்து வேனுக்குள்ளே போட்டவங்க, கண்ணையும் கண் கை எல்லாத்தையும் கட்டி போட்டு தூக்கி போட்டவங்க போட்டு 5 மணித்தேழம் கிட்டத்தட்ட 5 மணித்தேழம் இருக்கும் வேனில் கண்ணை கட்டிட்டு எனக்கு எந்த பாதுங்க கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது. கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே போட்டாங்க. போட்ட உடனே மாறி மாறி இந்த அந்த காவலுக்கு நிற்கிறவங்களே என்னை நான் நித்திர கொள்ள விடாமலே முதல் நாளே என்னை ரேப் பண்ண தொடங்கிட்டாங்க. இதனால் அடுத்த நாளும் பிடிக்கவும் வந்து அதே வீட்டில் தான் ரேப் பண்ணி கொண்டே இருப்பாங்க. வந்து என்னால் தாங்கவே இல்லை. சரியான கஷ்டம் சொல்லவே இல்லாமல் இருக்குது. ஆமியோட படம் வருவாங்க.
நந்தினியை பரிசோதித்த பிரிட்டிஷ் அரசாங்க மருத்துவர் கடந்த 5 வருடங்களில் இலங்கை இராணுவத்தால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்ற 200 பேரை ஏற்கனவே பரிசோதித்திருக்கின்றார். நந்தினியின் பிறப்பு உறுப்பு உட்பட உடலில் 20 இடங்களில் சிகரெட் சூடுகளை தான் கண்டதாக அவர் கூறுகின்றார்.
My fear is that this is an organized activity and I find it hard to believe, if that is true, that this could be done without connivance of state authority.
பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டமை குறித்து பகிரங்கமாக முறையிடுவது பற்றி தமிழ் சமூகத்தின் மத்தியில் ஒரு பெரிய மனத்தடை இருக்கின்றது. இதனால் பலரும் முறைப்பாடு செய்ய முன்வருவதில்லை. போரின் முடிவில் சுமார் 12,000 முன்னாள் போராளிகள் அரசாங்கத்தின் மறுவாழ்வு திட்டத்துக்காக தடுத்து வைக்கப்பட்டார்கள். தமது வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக அவர்களுக்கு புதிய பயிற்சிகளை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். ஆனால் ரவியின் அனுபவம் அப்படியானதாக இருக்கவில்லை.
எல்லா இடமும் நான் இருந்த இடம் எல்லா இடமும் என்ன துன்புறுத்திருக்காங்க. அதாவது என்ன செய்வானுங்க, விசாரணையாண்ட கூட்டி போனானுங்களா, கூட்டி போனா ஓகே விசாரிப்பானே, விசாரிச்சுட்டு அப்படி அப்படின்னு சொன்னேன். என்ன செய்வாங்க, விதையெல்லாம் எடுத்து ஒரு லாச்சி மாதிரி ஒரு பொக்ஸ்ன்றது அந்த லாச்சி தான் அது, அந்த லாச்சிக்குள்ளே போட்டு அடிப்பான். அடிச்சு போனாங்க அந்த எனக்கு வந்து சில நேரத்தில் மயங்கியெல்லாம் போயிடுவோம். அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு இப்போ வேறு ஒரு ஆளை கூட்டி வந்து அவன் ஜானுறுப்பங்கிட்ட வாய்க்குள்ளே வைக்கிறது அப்படியானது. சில நேரத்தில் அடிச்சுக்கிட்டு மயங்கிட்டமெண்டா சில நேரம் மூத்திரமெல்லாம் பெய்வாங்க.
இப்படியான முகாம்களில் இப்படியான சித்திரவதைகள் நடப்பதற்கான முக்கியமான ஒரு ஆதாரம் இதுவாகும். இந்த புனர்வாழ்வு திட்டத்தின் பொழுது சித்திரவதைக்கு உள்ளான மேலும் 6 தமிழர்களையும் நான் இங்கு சந்தித்திருக்கின்றேன். அந்த முகாமில் தாம் இருந்தோம் என்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் ஆவணங்களை அவர்களின் 4 பேர் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதை உறுதி செய்யும் சுயாதீனமான மருத்துவ அறிக்கைகளையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை பிரிட்டனின் முன்னணி சட்டத்திறனியான கிறிஸ்டி பிரிம்லோ அவர்கள் ஆராய்ந்தார்.
The cases that you've gathered are striking in that they have common features in relation to how the victims...
நீங்கள் சேகரித்த இந்த விடயங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி கொண்டு செல்லப்பட்டார்கள், எப்படி சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பது தொடர்பில் எல்லாம் ஒரே மாதிரியான அம்சங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சிகரெட்டுகளால் சுடப்படுவதை குறிப்பிடலாம். நீண்ட காலமாக இது நடந்து வருகின்றது. இது திட்டமிட்டதாக பரவலாக நடப்பதாக இருக்கின்றன. இவை இரண்டுக்கும் நிறைய ஆதாரங்களும் இருக்கின்றன. இவை எதனை காட்டுகின்றன என்றால், அங்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பதையே இவை காட்டுகின்றன என்றார் அந்த சட்டத்தரணி. இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் முன்வைத்தோம். அனாமதியமாக புறப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையிலான குற்றச்சாட்டுகளுக்கு தாங்கள் முழுமையாக பதில் கூற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமற்றது என்று லண்டனில் இருக்கின்ற இலங்கை தூதரகம் கூறுகின்றது. இலங்கைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துவதற்காக நாம் செவ்வி கண்டவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் தமது எழுத்து மூலமான ஒரு அறிக்கையில் கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் விடுதலை புலிகளால் முன்பு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். திட்டமிட்ட வகையில் துஷ்பிரயோகம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு ஒரு உண்மையை களங்கப்படுத்தும் விஷயம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதுதான் இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை போலும். ஆனால் அது அப்படி அல்ல. இலங்கை இந்த தடவை வெறுமனே காமன்வெல்த் மாநாட்டை மாத்திரம் நடத்துவதுடன் நின்றுவிடப் போவதில்லை. அடுத்த 2 வருடங்களுக்கு 2 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற காமன்வெல்த் அமைப்பின் ஜனநாயக பெருமானங்களை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கையே அதற்கு தலைமையையும் தாங்கும். இலங்கையில் பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும் என்று காமன்வெல்த் பாடல் கூறுகின்றது. ஆனால் சித்திரவதையாலும் பாலியல் வல்லுறவாலும் இலங்கையை விட்டு வெளியே தப்பி ஓடுகின்ற மக்களை பொறுத்தவரை இலங்கையில் பிறந்தது அவர்களுக்கு ஒரு சாபக்கேடு.
பிரான்சிஸ் ஹாரிசன் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். இலங்கையின் தென்னிலங்கை மீனவர்கள் அந்நாட்டின் வடகடலில் மீன்பிடிப்பதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்கே மன்னார் பனங்கட்டு கோட்டில் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தென்பகுதி மீனவர்களின் வருகையை கண்டித்தும் அவர்கள் இங்கு வந்து தொழில் செய்வதை தடுத்து நிறுத்த கோரியும் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். வெளிமாவட்ட மீனவர்களினால் தமது தொழில் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள்.
20 போட்மட்டில் வந்து சொல் சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. அதை விட 124 வாடி அங்கு அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் 20 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. கடந்த வருட 119 போட் அங்கே தொழிற்சது. அதுக்கு பனங்கட்டுக்கோட்டை சங்கத்தால ஜிஏ மற்றது ராணுவ அதிகாரிகள் அரசாங்க அதிபர்கள் கடத்தொழில் உதவி பணிப்பாளர் உட்பட அனைவருடைய வேடுகோளுக்கு இணங்க கடைசி தடவையாக கலைக்கப்பட்டு கொடுத்தது. ஆனா இந்த பனங்கட்டுக்கோட்டை சங்கத்துல எந்த விதமான முன்னறிவித்தலும் இன்றி அத்துமீறிய முறையில் இங்க வந்து குடியேறியிருக்கிறாங்க. பல தடவை நீர்கொழும்பு சங்கங்களுக்கு அறிவிச்சு பனங்கட்டுக்கோட்டை சங்கத்தோட வந்து கதைக்கும்படி நாங்க அறிவுறுத்தியும் நாங்க அவங்க அது சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் எடுக்கல
என்று மன்னார் பனங்கட்டு கோட்டில் பிரதேச மீனவர் சங்க தலைவர் ஆல்பர்ட் ஜஸ்டின் சொய்சா அவர்கள் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து வடமாகாண மீன்பிடித்துறை அமைச்சர் டெனிசன் அவர்களை தொடர்பு கொண்டு இது விடயத்தில் என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள் என கேட்டேன்.
அந்தந்த சங்கங்களில் இருந்து அனுமதி கடிதத்தை பெற்ற பின்னரே அங்கு மீன்பிடிப்பதற்கு அந்த தென்பகுதி மக்களை அனுமதிப்பது வழமையாக இருக்கின்றது. ஆனால் இது தொடர்பில் உள்ள சட்ட ஏற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது அதில் இவ்வாறு வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் சட்டத்தின் தேவைப்பாடாக இல்லை. ஆனால் தென்பகுதி மீனவர்கள் எவ்வித அனுமதியுமின்றி ஓட்பார் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்துவிட்டது. பருவகாலம் தொடங்கும்
கடந்த 2 வார காலமாக சர்ச்சையை உருவாக்கி வந்த இலங்கையின் அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர மேயர் பதவியில் இருந்து மீரா சாஹிபு சிராஸ் விலகியிருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கல்முனை மாநகர மேயர் மீரா சாஹிபு சிராஸ் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவரது ராஜினாமாவை அடுத்து மேயர் பதவி தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்குள் கடந்த சில நாட்களாக காணப்பட்ட இழுபறி நிலைக்கு முடிவு காணப்பட்டுள்ளது. மீரா சாஹிபு சிராஸ் பதவி விலகல் காரணமாக ஏற்பட்டுள்ள வெற்றிடத்துக்கு ஏற்கனவே தீர்மானித்தவாறு தற்போதைய துணை மேயர் நிசாம் காரியப்பர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவு ஹக்கீம் அறிவித்துள்ளார். கல்முனை மாநகர சபையின் 4 வருட பதவிக்காலத்தில் மேயர் பதவியை சுழற்சி அடிப்படையில் அடுத்த 2 வருடங்கள் நிசாம் காரியப்பருக்கு வழங்குவதற்கு கடந்த 31ஆம் தேதிக்கு முன்னதாக ராஜினாமா செய்யுமாறு கட்சியின் தலைவர் ரவு ஹக்கீம் மீரா சாஹிபு சிராஸை கேட்டிருந்தார். இருந்தபோதிலும் சில காரணங்களை முன்வைத்து கட்சியினால் வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் அவர் ராஜினாமா செய்யவில்லை. இன்று கட்சியின் தலைவரை நேரில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்துள்ளார்.
கட்சி இன்று பிளவுபடுகின்ற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுகின்றது. ஆகவே என்னை பொறுத்தளவில் கட்சி வளர வேண்டும், கட்சி இன்னும் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் நான் இந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றேன். தலைவர் அவர்கள் 31 தேதி போட்டு ராஜினாமா கிடைத்து தரும்படி என்னிடம் இன்று காலை ஓட்டிக் கொண்டார். நான் அவருடைய பேப்பரை வாங்கி அந்த இடத்திலே என்னுடைய கைகளினால் எழுதி 31 தேதி திகதியிடப்பட்டு நான் கடிதத்தை அவரிடம் ஒப்படைத்திருக்கின்றேன்
என்றும் குறிப்பிட்டார் கல்முனை மாநகர மேயர் மீரா சாயிபு சிராஸ்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் வெளிநாட்டவர் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட நிதாகத் சட்டத்தால் பாதிக்கப்படும் இந்திய தொழிலாளர்களின் நிலைமையை ஆராயும் பெட்டகத் தொடரை நேயர்கள் கடந்த சில தினங்களாக கேட்டு வந்திருக்கிறீர்கள். இதன் இறுதிப்பகுதியை அடுத்து கேட்கலாம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
கேரளாவின் பல பகுதிகளிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்று அங்கு பல வகைகளில் ஏமாற்றப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் நிதாகத் சட்டத்தால் பாதிக்கப்பட்டு நாடு திரும்பியுள்ள ஆயிரக்கணக்கான மக்களிடம் அடுத்து என்ன என்பதே இப்பொழுது பெரும் கேள்வியாக உள்ளது. நாடு திரும்பியவர்களோ இனி யாரும் சவுதிக்கு வேலைக்கு என்று செல்லக்கூடாது என்று கூறுகின்றார்கள். பலருக்கு அப்படியான கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளன.
நான் சொல்ல என்ன 20 வருஷத்தில் அனுபவம் வச்சு சொல்ல, எனக்கு சவுதி அரேபியை பிடிக்காது. கரையா எனக்கு கண்ணு நீர் வருது. கர்ணஜா எத்தனையோ வருஷம் வேலை செய்து 10 ரூபாய் இந்தியன்ல 10 ரூபாய் எனக்கு பாக்கி கிடைக்கல. 3 வருஷம் 2 வருஷம் லீவு கேட்டால் போலும் கொடுக்க மாட்டேன். எதுக்கு போறான்னு கேட்குறேன். நம்மளும் மனுஷன்தான், அவனை மாதிரி நமக்கு மனுஷன்தான். கை காலெல்லாம் ஒன்று தான், அழகு ஒன்று தான், எல்லாம் விகாரங்கள் எல்லாம் ஒன்று. பசே என்ன செய்ய, நம்மளே ஒரு மாதிரி அடிமை பண்ணி தான் செய்கிறாங்க.
இப்போ ஒரு அவசரம், ஒரு பிரச்சனை, வீட்டில் ஒரு சோக்கேடு, இல்லை பிள்ளைகளை அவசரமாக பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும்னா வந்துட்டு போக முடியுதா? அதில் பிரச்சனைகள் இருந்ததா உங்களுக்கு?
அதுதான் மெயின் பிரச்சனை. நமக்கு 10 மாதம் நம்ம தாய் வயிற்றில் சுமந்து நம்மளையே வெளியில் அவருக்கு பிரசவித்து பால் ஓட்டி 20 வயசு 22 வயசு வரை வளர்த்துனுக்கு பின்னாடியாக நம்மளை கெல்ஃபில் விடுறாரு. அவங்க எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு வாங்கி அந்த வீட்டில் போய் 2 பவன், இந்த வீட்டில் போய் 50 ரூபா கடன் வாங்கி சேர்த்து 10,000 20,000 விசாவுக்கு கொடுத்து தான் போகிறான். அந்த உமாவுக்கு ஒரு பெட்டந்த ஒரு ஆக்சிடெண்ட் வந்தால் நம்ம போய் சொல்கிறோம், யோ அர்பாப் மலனா மாமா அதை மாதிரி அதை செய்யாத சத்த முஷ்கில் அனஃபிரூதை அடி வர தர்றாங்க.
பலரிடம் இப்படியான ஏமாற்றமும் விரக்தியும் இருந்தாலும் நிதாகர் சட்டத்தின் மூலம் வாய்ப்புகளும் இருக்கவே செய்கின்றன எனும் குரல்களையும் கேட்க முடிகின்றது. படித்த இளைஞரான ஜாஃபர் வலியத்தில் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர். இப்போது நாடு திரும்பினாலும் மீண்டும் சவுதிக்கு செல்வதில் அவர் உறுதியாக இருக்கின்றார்.
இப்போ நிதாகத்துமாய் வந்தப்பட்டு நமக்கு அவிட நிற்கா பற்றாத சாஹரியம். കാരണം അവിടെ ഞാൻ സ്വന്തമായിട്ട് ഷോപ്പുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ ഇപ്പോഴത്തെ നിയമപ്രകാരം അവിടെ ഒരു സൗദി പൗരനെ എൻ്റെ ഷോപ്പിൽ വെക്കണം.
ഇപ്പോഴത് വന്നുള്ള ഇത് നിതാകത്ത് ചട്ടത്തിന് കാരണമാ അങ്ങ് തുടര മുടിയവില്ല. ഏനെൻറാൽ ഞാൻ അങ്ങ് സ്വന്തമാ ഒരു കടയെ വെച്ചിരുന്നേൻ. ഇപ്പോഴുള്ള ചട്ടത്തിൻപടി ഞാൻ കുറഞ്ഞപക്ഷം ഒരു സൗദി നാട്ടവരെയാവത് എനത് കടയിൽ വേലയ്ക്ക് വയ്ക്ക വേണ്ടും. ഒരു വകയിൽ ഇത് നിതാകത്ത് ചട്ടം വരവേർക്കപ്പെട വേണ്ടിയത് തന്നെ. ഞാൻ ഇനി മുറയാ കടയെ വെപ്പതർക്കുറിയ വിസാവെ പെട്ട് അങ്ങ് സെല്ല എണ്ണിയുള്ളേൻ. படித்து சொந்தமாக தொழில் தொடங்குபவர்களுக்கு அங்கு இன்னும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் பெரும்பாலானவர்கள் அவரது கருத்துக்களுடன் உடன்படவில்லை. பல ஆண்டுகளாக சவுதியில் அரச துறையில் ஒரு வாகன ஓட்டுநராக இருந்தாலும் நாடு திரும்பிய முகமது சித்திக்கால் கேரளத்தில் தன்னால் மீண்டும் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறுகின்றார்.
நான் போனது அங்கே கவர்மெண்ட் டிரைவர் வேலைக்கு தான் போனேன். முனிசிபாலிட்டி அங்கே எனக்கு சொன்னது 1200 ரூபாய் சம்பளம். நான் சம்பளம் கொடுத்தப்போ 980 தான் கொடுத்தேன். ஆனால் மேலிடத்துக்கு நான் போனேன், அவங்க கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு வேலை ஒன்றும் இல்லை. நான் இப்ப சும்மா நிக்கேன். நான் ஒருபாடு இடத்துல வேலைக்கு போயிருக்கேன், போய் கேட்டிருக்கேன், ஆனா வேலை இதுவரை ஒன்றும் ஆவே இல்லை.
வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க?
வேலை கிடைக்கலங்களே இப்போ எனக்கு தற்கொலைக்கு போகணுமா தான் இருக்கு. ஆனா பிண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்கனால வலிய கஷ்டமா இருக்கு. அதுதான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்.
எனினும் மாநில முதலமைச்சர் உம்மன் சாண்டியோ சவுதியிலிருந்து திரும்பியவர்களை கத்தார் போன்ற நாட்டுக்கு அனுப்பும் திட்டம் உள்ளது என்று பிபிசியிடம் தெரிவித்தார்.
Now we are planning those who are coming back on this grounds. We are trying to send them back to some other countries. Some of the Gulf countries now want more employees.
சவுதியில் நிதாகத் சட்டத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டும் கேரளா திரும்பியிருப்பவர்களை பொறுத்தவரை அவர்களை வேறு நாடுகளுக்கு வேலைக்கு அனுப்ப நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது சில வளைகுடா நாடுகள் கூடுதலான பணியாளர்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக கத்தார் நாட்டில் அப்படி ஒரு தேவை இருக்கிறது. எனவே வேறு நாடுகளுக்கு சென்று வேலை செய்ய தயாராக இருப்பவர்களை அப்படி அனுப்பி வைக்க நாங்கள் இப்பொழுது திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் எமது முதல் லட்சியம். அப்படி முடியாதவர்களுக்கு இங்கேயே ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள மாநில நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளுடன் இணைந்து சொந்தமாக தொழில் தொடங்க மென்கடன்களையோ அல்லது வட்டியில்லா கடன்களையோ வழங்கும் யோசனையும் மாநில அரசிடம் இருக்கிறது.
முதலமைச்சரால் மிகச்சிலருக்கு கூட வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியாது என்று கூறும் பிரவாசி லீகின் திருவனந்தபுரம் கிளையின் செயலாளர் பீர் முகமது தமது அமைப்பின் மூலம் சிலருக்கு உதவ முயற்சிகள் செய்யப்படுகிறது எனவும் எம்மிடம் தெரிவித்தார்.
சார், அங்கிருந்து திரும்பி வர்றவங்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு கேரளா பிரவாசி லீகோட கீழே கேரளா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நாங்கள் ஒரு 100 சொசைட்டி வாங்கியிருக்கோம். அந்த சொசைட்டி வழியாக நாங்கள் ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், லேபர் கான்ட்ராக்டிங், ஒவ்வொரு சொசைட்டி கீழேயும் வந்து ஒரு 200 பீப்புள்ஸ் 200 பேர் வரைக்கும் அந்த சொசைட்டி கீழே வேலை பண்ணலாம். சீஃப் மினிஸ்டராக நாங்கள் சந்திச்சிருக்கோம். சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்.
மாநில அரசின் திட்டங்களுக்கு வங்கிகள் உதவ வேண்டிய தேவையை தாங்கள் உணர்ந்துள்ளதாகவும் அந்த வகையில் திட்டங்களும் தீட்டப்பட்டுள்ளன என்கின்றார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் டிராவன்கூரின் மேலாண் இயக்குனர் சஜீவ் கிருஷ்ணன்.
Bank has always stated, even publicly, that we are willing to reface these loans, which will ease the burden. State Bank of Travancore is already in talks with the NORCA roots of Kerala.
நிதாகத் சட்டத்தால் சிரமப்படுபவர்கள் எங்களிடம் வாங்கியிருக்கின்ற கடன்களை மாற்றியமைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றோம். அது அவர்களது பொருளாதார நெருக்கடியை ஓரளவு குறைக்கும். மேலும் வெளிநாடு வாழ் கேரள மக்களின் நலன்களுக்கான துறையான நோக்க அமைப்புடன் பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். எமது தரப்பில் அனைத்து உதவிகளையும் வழங்குவோம் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் தந்திருக்கின்றோம். புதிதாக தொழில் தொடங்க முன்பவர்களுக்கு எமது பயிற்சி மையங்களை அரசு பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் வழங்குவோம் என்பதையும் அரசுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். எனவே வங்கிகள் உதவ முன்வரவில்லை என்பது எம்மை பொறுத்தவரையில் ஏற்புடையதல்ல.
உத்தரவாதங்களும் நம்பிக்கையூட்டும் வகையிலான முன்னெடுப்புகளும் ஒருபுறம் இருந்தாலும் சவுதிக்கு செல்ல வேண்டும், பெருமளவில் பணம் ஈட்ட வேண்டும் எனும் அந்த கனவு இப்பொழுது கலைந்து போயுள்ளது என்றும், இனியும் தொழிலாளர்களாக யாரும் வளைகுடா நாட்டுக்கு பொருளீட்டும் நோக்கில் செல்ல முடியும் என்று தனக்கு தோன்றவில்லை என்று அழுத்தமாக கூறுகின்றார் 40 வருடங்களுக்கும் மேலாக சவுதி உட்பட பல வளைகுடா நாடுகளில் பணியாற்றி ஓரளவுக்கு பொருளும் சேர்த்து இப்பொழுது திருவூரில் தனது வாழ்க்கையை கழித்து வரும் முஹிதீன் குட்டி.
அபி கதம் ஓகே சே போல்ட்டா கியோ ஜோ அபி ஜான வாலாவா தும் சஹி தாரிக் சே ஜானா சாஹியே அப்னா யானி சிர்ஃப் லேபர் ஆத்மி கோ பஹுத் முஷ்கில் ஹை சவுதி கா சப்னா அபி கதம் ஓகே அபி.
சவுதிக்கு சென்று பணம் சம்பாதிக்கலாம் என்ற கனவு இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் இனி அங்கு வேலைக்கு செல்பவர்கள் சரியான முறையில் உரிய விசாவை எடுத்துத்தான் செல்ல வேண்டும். இனி வரும் காலங்களில் தொழிலாளர்களாக செல்பவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். இந்த நிதாகத் சட்டம் வந்த காரணத்தால் சவுதிக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பது உலகம் முழுவதும் தெரிய வந்துள்ளது. யதார்த்தமாக சொல்ல வேண்டுமானால் சவுதிக்கு செல்லும் கனவு இப்போது முடிந்து போய்விட்டது என்றுதான் சொல்வேன்.
வளைகுடா நாடுகளுக்கு பணிக்காக செல்லும் முன்னர் தமக்கு என்ன வகையான விசா வழங்கப்படுகிறது, அதிலுள்ள சிக்கல்கள் மற்றும் சட்ட நுணுக்கங்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்றும், அந்த வகையில் பல ஆண்டுகளாக மாநில அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அதை செய்ய தவறிவிட்டன எனும் குரல்கள் இப்பொழுது கேரளாவில் அதிகரித்து வருகின்றன. பல்தரப்பிலிருந்து என்னதான் ஆறுதல்கள் சொல்லப்பட்டாலும் கேரளாவில் இப்பிரச்சனை நீர் பூத்த நெருப்பு போல் உள்ளது என்பதே இப்பொழுது யதார்த்தமாக உள்ளது.
சமங்கள் வந்தாலும் மனசு தளர்ந்தாலும் குளிருள்ள ஆஸ்வாசம்
இப்போது வளைகுடா நாடுகளுக்கு தொழிலாளர்களாக செல்லும் கனவு சிறிது சிறிதாக தகர்ந்து போக தொடங்கியுள்ளது என்பதையே காணக்கூடியதாக உள்ளது.
நேயர்களே, சிவராமகிருஷ்ணன் தயாரித்து வழங்கிய இந்த பெட்டக தொடர் குறித்து உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அவை இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஈரானுடனான உத்தேச அணுத்திட்ட உடன்பாட்டை தாங்கள் முழுமையாக நிராகரிப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பென்யாமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். பாலத்தீனத்தின் முன்னாள் தலைவர் யாசர் அரஃபத்தின் மரணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் அந்நாட்டு குழு ஒன்று இஸ்ரேலை மட்டுமே தாங்கள் சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.